எம்பெருமானுடைய அளவற்ற கருணையினாலே திருப்பள்ளி எழுச்சியிலே ஆறாவது பாடலை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இதில் ஒரு முக்கியமான கருத்து வலியுறுத்தப்படுகிறது. அதற்கு பொருத்தமான ஒரு நாயன்மாருடைய சரித்திரத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். பப்பர வீட்டிருந்துணரும் நின் அடியார் பந்தனை வந்தருத்தரார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பு அருத்தியமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி இழந்தருளாகே என்று. இந்த பிறப்பை அறுத்து இதுக்கு மேல பிறப்பு கிடையாது என்று சொல்லி அறுத்த நம்மை ஆட்கொள்ளுகின்றான் எம்பெருமான். பிறந்து விட்டோம், பிறந்தது நம்முடைய செய்திருக்கக்கூடிய பாவங்களின் காரணத்தினாலே, அல்லது பாவங்கள்னு சொல்ல முடியாது, கர்மாக்கள்னு சொல்வது பொருத்தமான வார்த்தை. நம்முடைய வினைகளின் காரணத்தினால, கர்மாக்களின் காரணத்தினால நல்லதோ கெட்டதோ, நல்லது பண்ணாலும் பிறப்புண்டு, கெட்டது பண்ணாலும் பிறப்புண்டு. இந்த கர்மாக்களினுடைய தொகையினாலே நாம் புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜட்டரே சயனம் என்று எத்தனை கோடி கோடி விட்டுடலு ஆடி ஆடி என்று சொல்லும்படியாக உருதாய் இருதாய் பல கோடியதாய் உடனே அவமா என்று எத்தனையோ கோடி ஜென்மாக்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஒரு ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, எண்ணில் அடங்காத ஜென்மங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். இந்த ஜென்மம் எப்ப முடியறது? இந்த ஜென்மம் முடிந்த பிறகுதான் இறைவனை பார்க்க முடியுமா? ஏதோ இந்த டேப்ல போட்ட மாதிரி, இந்த டேப் முடிஞ்சாதான் அடுத்த இதுக்கு போகுங்கிற மாதிரி ஏதாவது உண்டா? ஏதாவது ஸ்கிப் பண்ணி அடுத்ததுக்கு போக முடியுமா? அப்படின்னா என்ன, இந்த பிறப்போடு முடித்து கொண்டு வேண்டாமைய துன்பம் இருக்கக்கூடிய இந்த பிறவி அலமலம், தொல்லை பிறவி அலமலம் அலமலம் என்று கந்தபுராணத்துல ஜெயந்தன் அந்த சொல்லக்கூடியதாக வரும். அவனே இந்த பிறவி தேவர் மகனாக, இந்திரனுடைய மகனாக இருந்தாலும் கூட ஜெயந்தனுக்கு போதும் போதும் நான் விட்டது இந்த துன்பம். இந்த துன்பத்திலேயே இருந்து கொண்டு இதுதான் ஆனந்தம் என்று பன்றியானது சேற்றிலே உழந்து கொண்டிருப்பதைப் போலவே இதுதான் ஸ்வர்க்கம் என்று நினைத்துக் கொண்டு நாம் திரிந்து கொண்டிருக்கிறோமே, இந்த சேற்றிலே பிறவி சேற்றிலே இருந்து நம்ம எப்போ விடுபட போகிறோம்? எப்பொழுது இறைவனுடைய திருத்தாள்களை அடையப் போகிறோம்? அதுக்கு அடைவதற்கு எப்படி உண்டு? எப்படி அவனை அடைய வேண்டும்? அவனுக்கு எந்த இயல்பினை அடைய வேண்டும்? பாவனை என்கின்ற ஒன்று மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த பாவனை எப்படி உண்டு? நம்மாலே அடைய முடியுமா? இவ்வளவு கேள்விகள் வரும். அதுக்கெல்லாம் இவர் இதுக்கு பதில் கொடுக்கிறார். இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும், நம்மாலே பிறப்பை அறுக்க முடியாது, கட்டுப்பட்டவனாலே தன் கட்டை அறுக்க முடியாதா போலே நம்மாலே நம் பிறப்பை அறுக்க முடியாது. யாராலே அறுக்க முடியும்? எவன் கட்டு, என்னையே கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு தூண்லயோ கம்பத்திலயோ கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். சில பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், என்ன கட்டிட்டா பாரு, இவன் இந்த பேச்சு பேசுறதுக்கு இவனை கட்டி வச்சுடலான்னு இல்லையா? இப்போ கட்டி வச்சாச்சு, என்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நானே விடுவித்துக் கொள்ள இயலுமா? என்னாலே விடுவித்துக் கொள்ள முடியாது. இப்ப நான் யாரு என்னை விடுவிக்க முடியும்? கட்டுப்படாத இன்னொருத்தன் தான் என்னை விடுவிக்க முடியும். கட்டுக்கு உட்படாத மலங்களுக்கு உட்படாத எம்பெருமான் ஒருவனே நம்மை விடுவிக்க முடியும். விடுவிப்பானா? விடுவிப்பான். அந்த முக்கியமான ஒரு தன்மையை சொல்லி காட்டக்கூடியதான் கடைசி வரி. இப்பிறப்பு அறுத்து முழுமையாக அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும், ஆட்கொள்வது மட்டுமல்ல எனக்கு அருளையும் பாலிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எம்பெருமான். சரி, இது எப்படி? இதற்கு உதாரணம் இன்னொன்று சொல்லுகிறார், செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. எப்படி முடியும்? ஆமா, சேற்றிலே செந்தாமரை முளைப்பதைப் போலவே இந்த சம்சாரத்திலே இருந்தாலும் கூட எப்படி அடியவர்களுக்கெல்லாம் இறைவனுடைய நினைவு வருகிறதோ அதே போலத்தான் மனமாகின்ற செந்தாமரையிலே இறைவனாகின்ற தேனி வந்து அமர்ந்து நம்முடைய பக்தி என்கின்ற தேனை அருந்த முடியும். இந்த சம்சாரமாகின்ற சேற்றிலே இது நடக்கும். அதனாலதான் செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. அப்படி இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கு. அவடையார் கோயில்னு சொல்லக்கூடிய இடம் அப்படித்தான் இருக்கு. சுற்றின் தாமரை குளங்கள் அங்கெங்கே இருக்கும். இங்க இதுக்கு உருவம் எதுனா நினைக்க வேண்டாம். திருப்பெருந்துறையை இவர் சொல்லவில்லை, இவர் இந்த சம்சாரத்தை, இந்த பூமியை சொல்லுகிறார். இந்த சம்சாரத்திலே இருக்கும் பொழுதே இறைவனுடைய திருவடி தாமரைகளை நாம் மனத்திலே சிந்திக்க முடியும், வந்திக்க முடியும். திரிணியான மனோ சிலை மீது உனதாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ. இதுக்கு அப்படியே பொருத்தமா கந்தரன் ஊதி பார்க்கலாம். திரிணியான மனோ சிலை மீது உனதாள் அணி ஆர் அரவிந்தம் அரும்புமதோ. பலவிதமான பிறவிகளிலே செய்த பாவங்கள் எல்லாம் வாசனா மலங்கள் எல்லாம் ஒன்று மேல ஒன்று ஒன்று மேல ஒன்று ஒன்று மேல ஒன்றாக படிவம் படிவமாக இருக்கிறது. திணியான மனோ சிலை மீது மனமாகின்ற அந்த சிலை பாறை மலை இருக்கிறதே, இந்த பாறையில உன்னுடைய அழகான அந்த அற்புதமான திருவடி தாமரைகள் மலருமா என்று கேட்பார் அருணகிரி பெருமான். அதேதான் இங்க மலரும் என்று சொல்வதாகத்தான். எப்படி சொல்ல முடியும்? சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த சம்சார சேறு செப்புரு கமலங்கள் அந்த வயல் செப்புரு கமலங்கள் மலரும், அங்கே இறைவனுடைய திருவடி தாமரைகள் மலரும். தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை இறை சிவபெருமான், ஏன் அவன் சிவபெருமானாக இருக்கிறான் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய, நான் சொல்லக்கூடியது அவடையார் கோயில்ங்கிற திருப்பெருந்துறை இல்ல, இந்த உலகம் என்கின்ற பெருந்துறையிலே தோணியப்பனாக இந்த சம்சாரத்திலே இருந்து இந்த சம்சாரத்தை தாண்டி வைக்கக்கூடிய சம்சார சாகரத்தை தாண்டி வைக்கக்கூடிய தோணியப்பராக இறைவன் இருக்கிறார். சரி, அந்த இறைவனை எப்படி வணங்குவது? மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. அவனை எப்படி வணங்க முடியும்? இறைவனை பார்வதி பரமேஸ்வரனாக, அப்படின்னா என்ன அர்த்தம், அருளோடு இருக்கக்கூடிய எம்பெருமானாக வணங்க முடியும். மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் எம்பெருமானை எந்த பாவனையிலே வணங்க வேண்டும்? பெண் பாவனையினர். அது என்ன பெண் பாவனை? பெண் பாவனைக்கும் ஆண் பாவனைக்கும் என்னன்னா, ஆண் என்பது எடுத்தாடுவது, பெண் என்பது அதற்கு இப்ப இருக்கக்கூடிய பெண் ஆண் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டாம். தயவு பண்ணி ஒரு முறை ஒரு குணம் என்று சொல்லக்கூடியது ஒன்றை சார்ந்திருக்கும், ஒன்றை சார்ந்திருக்கும். அதனால தான் பக்தியை பற்றி சொல்ல வந்த சிவானந்தர்களே ஆதிசங்கர சுவாமிகள் சொல்லும் பொழுது, எப்படி பதிவிரதையானவள் தன் பர்த்தாவை சேருவாளோ அதே போல என்று சொல்லுவார். அந்த உதாரணத்தை சொல்லுவார், பல உதாரணங்கள் சொல்லுவார். அழிஞ்சில் மரத்திலே இருக்கக்கூடிய விதையானது எப்படி அழிஞ்சிலை சேருமோ, நதியானது எப்படி கடலை சேருமோ, ஊசியானது எப்படி காந்தத்தை சேருமோ, பதிவிரதையானவள் எப்படி தன்னுடைய பர்த்தாவையே சேர்ந்திருப்பாளோ என்று சொல்லும்படியாக அந்த இடத்துல சொல்லப்படும். அவர் தன்னுடைய பக்தி என்பதை பற்றி சொல்லுவார். அங்கே சொல்லும் பொழுது ஒரு மனித தன்மையிலே சொல்லக்கூடிய உதாரணம் எதுன்னா, பதிவிரத்தை பர்த்தாவை நாடியிருப்பது என்று வரும். இறைவனை தவிர மற்ற எதுவும் வேண்டாத பதிவிரதா தன்மையிலே இருந்து அவனையே நாடி அவனுடைய இன்பத்துக்காகவே நாம், அவனுடைய திருமுக மலர்ச்சிக்காகவே நாம் நம்முடைய செயல்கள் என்று இருக்கக்கூடிய பதிவிரதா தர்மத்திலே மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார். அப்படி இருந்தால் நம்மால இதை அடைய முடியும். சரி, அந்த இயல்பு எப்படி வரும்? பந்தம் போனால் வரும். பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும். யார்? எத்தனையோ பேர், ஒத்த ரெண்டு பேர்ல பந்தங்களை எல்லாம் அறுக்கின்றார்கள். சரி, எப்படி பந்தத்தை அறுக்க முடியும்? பந்தத்தை அறுத்தால் மட்டும்தான் நாயகி பாவம் என்று சொல்லக்கூடிய அவனே சார்ந்திருக்கக்கூடிய தன்மை வரும். இல்லைன்னா அகங்காரத்தினாலே நானே என்று சொல்லக்கூடிய தன்மை வரும். கிடையாது, நாயகனே என்று பரமேஸ்வரனே எல்லாம் என்று சொல்லக்கூடிய பாவனை வர வேண்டும் என்றால், அந்த பாவனை வந்தால்தான் மனசிலே அன்பு முதிரும், பக்தி வளரும். அதாவது செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரை என்று வரும். அப்படி வந்தால்தான் நம்முடைய பிறப்பு அறுத்து எம்பெருமான் ஆண்டு கொள்வார். இப்ப அப்படியே பாருங்கள், பிறப்பு அறுத்து நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய பக்தி வளர வேண்டும். இந்த சம்சார சாகரத்திலேயே இறைவனை அடைய வேண்டும். சரி, அப்படி அடைய வேண்டும் என்று சொன்னால் இறைவனை பதிவிரதா தர்மத்தை போலவே நாயகி பாவத்திலே, அதாவது பெண் என்கின்ற தன்மை இல்ல, பெண் தன்மை அந்த மனத்திலே பெண்ணினுடைய தன்மை, எப்படி ஆணையே சார்ந்திருக்கிறாரோ, எப்படி கணவனையே சார்ந்திருக்கிறாரோ, அப்படிப்பட்ட தன்மை. அந்த தன்மை எப்ப வரும்? நம்முடைய பந்தம் போனால் வரும், நான் என்கின்ற தன்மை போனால் வரும். நம்மை பாசத்தடையாக தடித்து அதை பிணைத்து வைத்திருக்கக்கூடியது எது? ஆணவம் கர்மம் மாய என்று சொல்லக்கூடிய தன்மை. அது எப்ப போகும்? பப்பர விட்டிருந்து உணரும் என் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும். ரொம்ப ஆழாக கொண்டு செல்லுகின்றார் இங்கே திருப்பள்ளி எழுச்சில. அமர்ந்து எம்பெருமானை பப்பர விட்டிருந்து உணரும் இன்னடியார். இந்த மனசுல பரபரப்பு இல்லாமல் பப்பரனா பரபரப்பு, அல்லது விரிந்து விரிந்து மனசுக்கு என்ன வேலை? ஒன்று மாத்தி அப்படியே விரிந்து கொண்டே செல்லும். இங்க இருந்து அமெரிக்கா போகும், அமெரிக்கால இருந்து பிரிட்டன் போகும், சந்திர மண்டலத்துக்கு போகும், சூரிய மண்டலத்துக்கு போகும். ஒரே க்ஷணத்திலே சென்று கொண்டிருக்கும், பறந்து கொண்டே இருக்கும். பாதரசம் கீழே சிதறினால் போரே இந்த மனமானது அப்படியே சென்று கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல அந்த மனத்தை பப்பர வீட்டிருந்து உணரும் அடியார். முதல்ல அமர்ந்து இறைவனை நினைக்கக்கூடியது இந்த பரபரப்பர. இதை வந்து திரு அருணகிரி பெருமான் சொல்றார், பரப்பற்றாருக்கு உரியானே என்று பாடுவார். பரப்பற்றாருக்கு உரியானே, பரத்த பாலுக்கு அணியோனே என்று திருப்பொழியில பாடுவார். பரபரப்பு இல்லாதபடியாக அமைதியாக இருக்கக்கூடிய தன்மை வேண்டும். அமைதியா இருந்து எம்பெருமானை நினைந்து தன்னுடைய தன்மையை நினைந்து அந்த தன்மையிலே நாயகி பாவமே சிறந்தது என்று சொல்லும்படியாக நம்முடைய பந்தங்களை அறுத்து இறைவனுக்கு நாயகியாக ஆகி இந்த பிறப்பிலேயே எம்பெருமானை துதித்து வழிபட்டு எம்பெருமானுடைய அன்பை கொண்டு இந்த பிறப்பை அறுத்து அவனிடத்திலே செல்ல வேண்டும். யார் சென்றார் இதுக்கெல்லாம்? எது ஆரம்பம்? மனோபாவனை ஆரம்பம், மனம் அடங்குதல் ஆரம்பம். இந்த மனம் அடங்குவது எத்தனையோ செயல்கள், இங்கு எத்தனையோ அடியார்களை நம்ம பார்த்திருக்கிறோம், எத்தனையோ அடியார்களை நம்ம பார்த்திருக்கிறோம். மனசினுடைய வியாபாரம், அதாவது எப்ப பார்த்தாலும் எதையாவது செய்து கொண்டே நினைந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த வியாபாரத்தை அடக்கி பப்பர பரபரப்பு இல்லாமல் வீட்டிருந்து, வீட்டிலே இருந்துன்னு சொல்லலாம், எல்லாத்தையும் விட்டிருந்துங்கிற பாடம் உண்டு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இடத்துல அமைதியாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு. யார் பண்ணா? ஒரு பெரிய ஆச்சரியமான சரித்திரம் உண்டு. எம்பெருமானை திருப்பி அதே உதாரணம் சொல்லுகிறேன்னு நினைக்க வேண்டாம். கல்லால் எழுந்தும் கரிமுதர சொல்லால் துதித்தும் நற்பச்சிலை தூவியும் தொண்டரினம் எல்லாம் பிழைத்தனர்னு பார்த்தோம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்தினர் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமரர் கையினர் ஒருபால் துவழ்கையர் அழுகையர் தொழுகையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால். இதெல்லாம் என்ன வியாபாரம்? காயிக வியாபாரம் என்று சொல்லப்படும். அது சரீரத்தினுடைய அல்லது வாக்கினுடைய வியாபாரம். மனசு வியாபாரம் எது? அதுவும் அடங்கணும். தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னையில் அஞ்சலி குப்பினர் ஒருபால். அப்படியே உடம்பு மூலமாக வாக்கின் மூலமாக வெளிப்படுத்தாமல் மனத்துக்கு உள்ளேயே நினைந்து நினைந்து நெகிழக்கூடிய தன்மை உண்டு. எல்லாரும் வெளியில காட்டக்கூடிய தன்மை இறைவனை நினைந்து நினைந்து காட்டக்கூடியதுதான் சரித்திரம். நம்ம பார்க்கலாம் ஒரு வித்தியாசமான சரித்திரத்தை இங்க சொல்லுவார். ரொம்ப அழகான சரித்திரம். இந்த சரித்திரத்தினுடைய அடிப்படையை புரிந்து கொண்டால் இப்ப நம்ம பார்த்த படித்தரம் புரியும். எப்படி ஏணி எடுத்து அந்த ஏணி மேல ஏறி அந்த சிவபுரம் என்று சொல்லக்கூடிய தன்மையை அடையணும்னா அதுக்கு இந்த சரித்திரம் ரொம்ப முக்கியம். சொன்ன சாதாரணமா தான் இருக்கும், சுருக்கமா தான் சொல்லி இருக்கிறார், ஒன்னும் அதிகமாக எல்லாம் சொல்லல. இருக்கிறதே 18 பாட்டு. இந்த 18 படி எப்படி ஐயப்ப சுவாமிகளுக்கு எல்லாம் பண்ணுகிறார்களோ அது மாதிரி இந்த 18 பாட்டுல இப்ப இருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியை நம்ம முடிக்கணும். எப்படி? பூசலார் நாயனார், திருநின்றவூர்ல இருக்கக்கூடிய பூசலார் நாயனாருடைய சரித்திரம். அவர் ஆரம்பிக்கும் பொழுது பாடுகிறார், நம்முடைய மனசிலே வரக்கூடியதெல்லாம் வெளியிலே உலக வியாபாரமாக உடம்பினாலே வாக்கினாலே செய்யக்கூடியதான் மனச நமக்கெல்லாம் தோணும். மனசுல என்ன எண்ணுகிறோம்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஒருத்தன் பூஜை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அவன் பூஜை தான் பண்றானா வேற ஏதாவது காரியம் பண்றானே தெரியாது. ஏன்னா மனசுக்குள்ள யாரு போய் பார்க்க முடியும்? ஆனா வெளியில எந்த வியாபாரம் இருந்தாலும் மனசுக்குள்ளே இறைவனையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் பெரியது இல்லையா? கோயில் எடுக்கணும், கோயில் கட்டணும். கோயில் கட்டணுங்கிறது இங்க ஒரு பெரிய விஷயம். எப்படி கோயில் கட்ட முடியும்? கோயில் கட்டுறதுக்கு கல் வேணும், செங்கல் வேணும், மணல் வேணும், இப்ப சிமெண்ட் எல்லாம் வேணும், எது வேணுமோ சாமியை தவிர இப்ப எல்லாமே வேணும். அவ்வளவுதான். ஏன்னா சாமி அவர் கடைசியா பாத்துக்கலாம். கோயில் ரொம்ப அழகா இருக்கணும். எல்லா சாமியும் இங்க அஞ்சரைப்பட்டி மாதிரி எல்லா வந்துடணும். திங்கக்கிழமை இந்த சாமி, செவ்வாய்க்கிழமை அந்த சாமி, புதன்கிழமை இந்த சாமி, இது பத்தாத பெரிய பெரிய மகான்கள் அவங்களை எல்லாம் கொண்டு வச்சு இப்ப பார்த்தாலும் யாராவது ஒரு சந்நிதிக்கு ஆள் வந்துட்டு இருக்கணும். என்ன கேட்டா பிள்ளையார் சபை சமயத்துல பிள்ளையார் சக்தி அணைக்கு தான் பிள்ளையார், ஸ்கந்த சக்தி அப்பதான் முருகப்பெருமான், சிவராத்திரி அணைக்கு தான் சிவபெருமான், வைகுண்ட தான் விஷ்ணு. இப்படி கோயில் எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அது கல் வேணும், மணல் வேணும், சிமெண்ட் வேணும். இப்ப எல்லாம் ரொம்ப முக்கியமா அதுக்கு என்ன வேணும்னா பேனர் வேணும், லைட்டிங் வேணும். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான், மார்க்கெட்டிங் தான் முக்கியமா இருக்கு கோயிலுக்கு. இப்ப இந்த கோயிலுக்கு பொருள் வேண்டும். நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் அதுதான், மற்றதல்ல. இப்ப இந்த கோயிலுக்கு தேவையானது பொருள் வேணும். இந்த பொருள் புறப்பொருள்கள். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் மானச வியாபாரமாக இறைவனையே வரவழைக்க முடியும் என்று சொன்னால்
இறைவனே தன்னுடைய மனத்திலே குடியேறுகின்றான் என்று சொன்னால் அதுதான் இந்த பாடலினுடைய முழுமையான பொருள். அந்த அர்த்தம் அப்படியே இங்க வந்து நிற்கும். அன்றினார் புறமெறித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்றும் அங்கு உதவாதாக உணர்வினால் எடுக்கும் தன்னை நன்றன மனத்தினாலே நல்ல ஆலயந்தான் செய்த நின்ற ஊர் பூசனார்த்தம் நினைவினை உரைக்கொலுற்றாம் என்று பாடுவார் சேக்கிழார் பெருமான். எந்த ஆலயமாக இருந்தாலும் எவ்வளவு நாள் நிற்கும்? நிற்கக்கூடிய ஆலயங்கள் இருக்கின்றன, 1000 வருடம் ராஜராஜசோழன் கட்டிய ஆலயம், மற்ற பெரிய ஆலயங்கள் எல்லாம் இருக்கின்றன, 1000, 2000 வருடங்கள் நம்ம இடத்துல உண்டு. ஆனால் அவை அழியக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் எந்த ஆலயம் அழிந்தாலும் கூட நம்முடைய மனத்திலே இருக்கக்கூடிய ஆலயம் அப்படியே இருக்கிறது. நம்மால மற்ற ஆலயங்களை எடுக்க முடியும், முடியாமல் போகலாம். தொண்டை நாடு திருநின்றவூர், இங்கிருந்து சென்னையிலிருந்து இப்போ போனா போகலாம், நல்ல ரயில் வண்டி வசதிகளெல்லாம் இருக்கின்றது. அங்கே ஸ்டேஷன்ல இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. மிகச்சிறப்பாக பராமரித்து வருகிறார் இந்த பூசலார் நாயனார் அங்கே வைத்திருக்கக்கூடிய ஹிருதயாலீஸ்வரர் கோயிலாக. அந்த இடத்திலே அந்தனர் குலத்திலே தோன்றியவராக பூசலார் நாயனார் வந்திருக்கிறார். அன்பருக்கு பணி செய்ய வேண்டும் என்று, இப்ப கோயிலுக்கு எடுத்ததுதான் நினைக்க வேண்டாம், அதுக்கு முன்பாக அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இந்த நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்று அன்பர் பணிதான் முக்கியமாக இருந்தது என்று சொல்வார். பொருள் பெரு வேதநீதி கலையுணர் புலிவின் மிக்கார் அடுப்பது சிவன்பால் அன்பர்க்கு ஆம் பணி செய்தனன்றே கொடுப்பது எவ்வகையின் தேடி அவர்கள கொடுத்தும் கங்கை மடிப்பொதி வேணி ஐயர் மகிழ்ந்துரை வதற்கோர் கோயில் எடுப்பது மனத்துக் கொண்டார்னார். அடியார்களை வணங்கினால்தான் இறைவனை அடைய முடியும். இப்ப அதான் திருப்பி திருப்பி நம்ம இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியிலே பார்த்துக் கொண்டு வருகிறோம். அதனால்தான் அடுப்பது சிவன்பால் அன்பர்க்கு ஆம் பணி செய்தல் என்றே கொடுப்பது எவ்வகையின் தேடி அவர்களை கொடுத்து என்று சொல்லும்படியாக எம்பெருமானை நினைத்தார். அடியவர்கள் மூலமாக எம்பெருமானை நினைத்தார். ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று மனத்துக்குள்ள நினைத்தார். மனத்தினால் கருதி எங்கும் மாணவி வருந்தி தேடி எனைத்தும் ஒரு பொருட்பேரின்றி என்றேன் என்று சொல்லும்படியாக எல்லா இடத்திலையும் கோயில் கட்ட வேண்டும், கோயில் கட்ட வேண்டும் என்று தேடுகிறார். ஆனா அந்த சமயத்துல அவராலே பொருள் திரட்ட முடியவில்லை. இப்ப இருக்கிற கோயிலே நம்மால காப்பாற்ற முடியல. நம்ம புதுசு புதுசா இன்னும் பல பேர் பல சாமிகளை வேற கண்டுபிடிக்கிறாங்க, கோயில் கட்டுறது வேற விஷயம், சாமிகளே கண்டுபிடிக்கிறாங்க, புதுசு புதுசா சாமிகள் வர்றாங்க. இப்போ இவர் கோயில் கட்ட வேண்டும் பார்த்தார், அவ்வளவுதானே, சிந்தையால் திரட்டி கொண்டார் என்று நம்ம சொல்றதுக்கு கதர் சொல்றதுக்கெல்லாம் ரொம்ப எளிது இது. ஆனா யோசித்து பாருங்கள், நான் உங்க யோசனைக்கு விட்டு விடுகின்றேன். மிக கடினமான விஷயம். ஒரு இடத்துல உட்கார்ந்து நுணுக்கமா, ஒண்ணு இல்ல, நீங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. இப்ப ராஜராஜேஸ்வரமே வச்சுக்கலாமே, அதாவது பெரிய கோயில், பெரிய கோயிலுக்கு போயிருக்கிறீங்கன்னு வச்சுங்க. இப்போ ஒவ்வொரு வாயிலாக சென்று எம்பெருமானுடைய திருமுன்பாக நின்று அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், எவ்வளவு பெரியவனாக இருக்கிறான், அவனை எப்படி பார்த்தோன்னு மனசுக்கு கொண்டு வந்து நினைத்து பாருங்கள், பார்க்கலாம். ரொம்ப கஷ்டம், மனசுல வந்து அப்படியே திரும்பி வந்து நிற்பதில்லை, என்னென்னவோ வந்து நிற்கும். பார்த்த மனிதர்கள் வந்து நிற்பார்கள், பார்த்த பிராணிகள் வந்து நிற்கும், படம் வந்து நிற்கும், சினிமா வந்து நிற்கும், என்னென்னமோ வந்து நிற்கும், பகவான் மட்டும் வந்து நிற்கிறது ரொம்ப கட்டமான காரியம். மனசு ஊன்றினால் மட்டும்தான் அந்த மனசு இருந்து நிற்க முடியும். இறைவன் வந்து நிற்கிறார், அதுக்கும் அவன் கருணை தேவை. இப்ப மனத்திலே பார்த்த பொருளே நிக்க மாட்டேன் என்கிறதே, பார்க்காத ஒன்றை கற்பனையினாலே கட்ட வேண்டும் என்று சொன்னால் எப்படி நடக்கும்? நான் பார்த்ததே கிடையாது, இப்ப நான் வந்து முழுமையாக செய்ய வேண்டும், மனத்தினாலே ஒவ்வொரு பொருளாக செய்யணும். யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும். ஆனா மனிதர்கள் இப்படி மனோவியாபாரம் செய்கிறார்கள். பார்க்காத பெண்ணையோ பார்க்காத ஆணையோ நினைத்து கொண்டு அவர்கள் இப்படி அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது கோபப்படுகிறார்கள். யாருமே பார்க்கல, அடுத்த நாள் ஒரு இன்டர்வியூக்கு போனேன்னு வச்சுங்க, ஆபீசர் இப்படி இருப்பான், இப்படி எல்லாம் நம்ம மனசுல நினைச்சுக்கலாம், இப்படி எல்லாம் நான் சொல்லுவேன், இப்படி எல்லாம் பேசுவேன் அப்படின்னு ஒருத்தன் மானசீகமாக கற்பனை செய்ய முடிகிறது. ஆனால் இறைவனை பற்றிய கற்பனை மிக கடினமாக இருக்கிறது. ஏன்னா மனசு உட்கார்றது இல்லை, நமக்கு அதுல ஆர்வம் இல்லாதான் முக்கியமான விஷயம். இப்போ இவர் ஒவ்வொரு பொருளும் அங்கே செய்கிறார், அதுதான் முக்கியம். கோயில் கட்டிட்டான், பெருசா இப்படி இருக்கு சார், இவ்வளவு பெருசு சார், அவ்வளவுதான் சார், அதுக்குள்ள கோயில் கட்டியாச்சு, சிவனை கொண்டு வந்து உள்ள உட்காத்தியாச்சு, ஒரே நிமிஷம் முடிஞ்சு போச்சு, நானும் கோயில் கட்டேன் கிடையாது. இவர் என்ன செய்கிறார், திணை நிதியமெல்லாம் திணைத்துணை முதலா தேடி சிந்தையால் திரட்டி கொண்டார் சாதனத்தோடு தச்சர்தமையும் மனத்தால் தேடி நாதனுக்கு ஆலயம் செய் நலம் பெறும் நன்னாட்கொண்டே ஆதரித்து ஆகமத்தால் அடிநிலை பாரித்து அன்பால் காதலில் கங்குல் போதும் கண்படாது எடுக்கலுட்டார் என்று பண்ற காரியம் சாதாரணம் இல்லை.
ஒரு இடத்துல தோண்டணும், எவ்வளவு நேரம் ஒருத்தன் தோண்டுவானோ அந்த அளவுக்கு மனசுல நினைக்கிறார். இந்த இடத்துல தோண்டினோம், இந்த இடத்துல குடியாக இருக்கிறது, இந்த இடத்துல மேட்டை நிரப்பினோம், இந்த இடத்துல அவனுக்கு பாலாலயம் அமைக்கின்றோம், இந்த இடத்துலதான் அவனுக்கு கர்ப்பகிரகம் வரப்போகிறது, இந்த இடத்துலதான் கோட்டை மதில் வரப்போகிறது, இந்த இடத்துலதான் துவஜஸ்தம்பம் வரப்போகிறது, பிளான் பண்ணியாச்சு ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த இடத்துல தோண்டணும். தோண்டுவது மனத்தால தோண்டுகிறார், தோன்றதா தோண்டியாச்சு முடிஞ்சு போச்சு, குழி 10 அடி குழி வெட்டியாச்சு 5 அடி கிடையாது. ஒவ்வொரு அடி வெட்டுவதற்கும் என்ன காலம் ஆகுமோ அந்த காலம் மனத்தினாலே செய்கிறார். அது இவர் பண்ணல, அவரவர்கள் செய்யக்கூடியவர்களையும் கூட்டி வருகிறார். என்ன இவருக்கு தெரியுமா, இவரை கூட்டி வந்தாச்சு, இவர் கல் தச்சர், இவர் மரத்தச்சர், இவர் இங்கே பொன் வேலை செய்யக்கூடியவர், செம்பு வேலை செய்யக்கூடியவர். ஒவ்வொருவரையும் அழைத்து வந்து அவர்கள் மூலமாக மனத்தினாலேயே அழைத்து மனத்தினாலேயே வேலை செய்ய வைக்கிறார். நான் திருப்பி சொல்றேன், நான் சொல்றது ரொம்ப சுலபம், யோசித்து பாருங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு இல்ல, அதிகபட்சம் ஒரு இந்த புத்தகம் இருக்கிறத இப்படி ஒருத்தன் யாரோ ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் உட்காந்து உங்க முன்னாடி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இத மனத்தால நினைத்து பாருங்கள். போய் வீட்டுல போய் ஒண்ணும் இல்ல, இப்படி அதை பேசினார், புத்தகத்தை எடுத்தார், பிரிச்சார், பார்த்தார், இப்படி எல்லாம் பேசி பாருங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படி என்ன பண்ணணுமோ அதே மாதிரி பேசி பாரு, யோசித்து பாருங்கள் இது எப்படி வருகிறதுன்னு. மிக கடினமான விஷயத்தை பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார், பரபரப்பு இல்லாமல், அவசரம் இல்ல, ஆத்திரம் இல்ல, ஒவ்வொன்றும் எப்படி எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி எல்லாவற்றையும் கோயில் நிரம்பிட நினைவால் செய்தார்னார். ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறார். ஆனா இப்படி செய்யும் பொழுது முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படி செய்தாரே முழுமையாக செய்து இத்தனாவது நாள் கும்பாபிஷேகம் பண்ண போகிறேன், கும்பாபிஷேகம் மட்டுமல்ல எல்லாருக்கும் ஓலை அனுப்புகிறார் மனத்தாலே, எல்லா பொருள்களையும் செய்கிறார் மனத்தாலே, எல்லா ஆட்களும் வந்து கூடுகின்றார்கள் மனத்தாலே, எல்லாம் மனத்தால பண்ணால். ஆனா அதே சமயத்துல ராஜசிம்ம பல்லவன் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த கலைஞனும் மிகச்சிறந்த அரசனுமான பல்லவ மன்னன், நீங்க பார்த்திருக்கலாம் காஞ்சிபுரத்துல இருந்து அந்த 1 கிலோமீட்டர்ல அந்த பக்கம் இருக்கும், போய் பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கக்கூடிய விஷயம். கைலாசநாதருடைய கோயிலாக அமைத்திருக்கின்றான், தன்னுடைய புத்தி நுட்பத்தை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய சக்தியெல்லாம் செலவழித்து மிகச்சிறந்த ஆலயம் அமைத்திருக்கின்றான். அந்த ஆலயம் அமைத்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் சொல்லி அவனும் ஒரு நாளை தேர்ந்தெடுத்தான், இவரும் ஒரு நாளை தேர்ந்தெடுத்தார், ரெண்டும் ஒரே நாள்ல வந்தது. அவன் வந்து எடுத்தது கும்பாபிஷேகம் வைக்க போகிறோம் என்று சொல்லும் பொழுது அவனுடைய கனவிலே வந்து தோன்றுகின்றார் எம்பெருமான், இந்தவர் நீ வைத்திருக்கக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கு நம்மால வர முடியாது, ஏன் ரொம்ப பிஸி, பகவானுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணிட்டார், இவர் போல அனுப்பிச்சுட்டார், சொல்லியாச்சு, ஆல்ரெடி புக் பண்ணிட்டார், என்ன எங்களை மாதிரியா புக் பண்ற ஆளா பகவானா, அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி ஆகி அருளோடு நிற்கக்கூடிய பகவான் கனவுல இருந்து சொல்லுகிறாரா, என்ன சொன்னார், நின்ற ஊர் பூச நண்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடாலயத்து நாளை நாம் புகுவோம். நாளைக்கு அங்கே கும்பாபிஷேகம், யாரு அவன் ரொம்ப நாள் பண்ண கோயில், கொஞ்ச நாள் இல்ல ரொம்ப நாள் பண்ண கோயில், அங்கே நான் போறோம், நீ என்ன பண்ணி நாளைக்கு விட்டுரும் இந்த காரியத்தை, நாளைக்கு விட்டுரும், அதுக்கு அடுத்த நாள் வச்சுக்கோன்னாராம். அவன் அரண்டு போயிட்டான், கொன்றைவார் சடையார் தொண்டர் கோயில் கொண்டு அருளப் போந்தார் என்று செக்கலார் பெருமா நீங்க பாடுவார். அவன் அரண்டுட்டான், என்னடா இப்படி சொல்லுகிறாரே யாரு இது என்று நினைத்து திருநின்று ஒரு வர்றான். அங்க பார்த்தா யாருக்குமே தெரியாது, யாருன்னு கேட்டா அங்க இருக்கிறார் மாசிலா பூசலார் தாம், யார் என்று கேட்டால் ஆசில் வேதியன் இவ்வூரான் என்று சொல்லுகிறார்கள். கோயில் எங்க இருக்கு ஒருத்தருக்கும் தெரியல, கோயில் எங்க இருக்கு யாருக்குமே தெரியாது. ஓடுகின்றான் வெய்ய வேளாண் என்று சொல்லும்படியாக அந்த மன்னன் ஓடுகின்றான், கேட்கின்றான், எண்டு செய்யோரும் ஏத்த எடுத்த ஆலயம்தான் யாது இங்கு, அவர் வந்து என்னிடத்துல சொன்னார் கண்ணுதல் அருள் பெற்று நான் வந்தேன், எங்கே நீங்கள் ஆலயம் அமைத்திருக்கிறீர்கள், நாளைக்கு கும்பாபிஷேகமாவே வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொன்னான். இவர் அரண்டாராம், மன்னன் உரைப்பை கேட்ட அன்பர்தாம் மருண்டு நோக்கி என்னையோ பொருளாக்கொண்டே எம்பிரான் அருள் செய்தாரேன், முன்வரு நிதியிலாமை மனத்தினால் என்ற கோயில் இன்னதாம் என்று அவனுக்கு சொல்லுகிறார். என்னிடத்துல காசு இல்லையா ஐயா, அதனால இப்படி நான் மனத்தாலே கோயில் எடுத்தேன் என்று சொன்னாராம். அதிசயிக்கின்றான் மன்னன். ஆக அவர் எந்த அன்பர் சிந்தை செய்தாரோ அந்த இடத்திலேயே ஆலயம் அமைக்க வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹிருதயாதீஸ்வரர் ஒரு வித்தியாசமான இருதயத்தினுடைய அமைப்பிலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இருதயாதீஸ்வரருடைய கோயிலை அவன் ராஜசிம்ம பல்லவன் எடுப்பிக்கிறான். அன்பரும் அமைந்த சிந்தை அமைத்த சிந்தை ஆலயத்து அரணார்த்தம்மை நண்பரும் பொழுதுசார தாவித்து நலத்தினோடும் பின்பு பூஜனைகளெல்லாம் பெருமையர் பல நாட்பேணி பொன்புரு பொன்புனை மன்றுளாடும் பொற்களல் நீளர் உக்கார் என்று சொல்லும்படியாக பூண்ட அன்புடைய அன்பு இடையறாத பூசலார் என்று பாடுவார். பொற்றாள் போற்று என்று இங்கே எல்லா இடத்துக்கும் இவர் சொல்ல மாட்டார், சேர்க்கிறார் பெருமான், இதை சொன்னேன் அடுத்ததுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவார். இங்கே அவரை போற்றி என்று பரவி அடுத்த சரித்திரத்துக்கு சேர்க்கிறார் பெருமான் செல்லுவார். நம்ம சரித்திரத்தை பார்த்தோம். ஆனா தயவு பண்ணி ஒரு காரியத்தை செய்யுங்கள். இந்த திருப்பள்ளி எழுச்சியே நம்ம சிந்தித்தோம், பப்பர விட்டிருந்து உணரும் நின்னடியார் என்று. நம்முடைய வீட்டிலே இருந்தே எம்பெருமானுக்கு பண்ண முடியுதோ இல்லையோ, நம்மிடத்துல சிவலிங்கம் இருக்கோ இல்லையோ, சிவபெருமான் மீது அன்பு கொண்டு ஒரு 5 நிமிஷம் படுக்கையில இருந்து எழுந்திருத்தாலும் சரி, 5 நிமிஷம் என்னனையோ யோசிக்கிறோம் காலையில, இருந்து படுக்கையிலே அமர்ந்தாகிலும் அவனுக்கு அபிஷேகத்தை எப்படி பண்ணலாம், அர்ச்சனையை எப்படி பண்ணலாம் என்று எப்படி செய்வார்களோ அப்படி மனத்தினாலே செய்ய முயற்சிக்கலாமே. இப்படி பப்பரை விட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்து அறுத்தார். மீண்டும் இதை நினைப்பித்துக் கொள்ள வேண்டும். மனத்திலே மானசீக வியாபாரமாக நினைத்தால், அவனை சிந்தித்தால் பரபரப்பு அரும், மனமானது அடங்கும். அப்படி மனமானது அடங்கினால் பந்தங்கள் போகும். இந்த பந்தங்கள் போகும் பொழுது எனக்கு சொந்தமாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமானே என்று சொல்லக்கூடிய தன்னை வரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்தியல் பின் வணங்குகின்றார் அணங்கின் மலவாடா என்று ஆகும். அப்படி ஆகும் பொழுது இந்த உலகத்திலேயே நம்மாலே இறைவனை நினைந்து மலரக்கூடிய கமலங்களாக நாம் மாற முடியும். அப்பொழுது அந்த இறைவன் நம்மை இப்பிறப்பு அறுத்து எம்மை ஆண்டருள் புரிவான். இதற்கெல்லாம் நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இப்படிப்பட்ட அடியவர்களுடைய சரித்திரங்கள், சிந்தனைகள் என்பதையும் மீண்டும் மீண்டும் சொல்லி நாமும் முயற்சி செய்வதில் தவறே கிடையாது. எப்போ இறைவன் அருள் நமக்கு கிட்டட்டும் என்று வேண்டி முடித்துக் கொள்கிறேன்.